ரூபாதிமத்வாச்ச விபர்யயோ தர்சனம். பரமாணு ஜகத்காரணத்வாதிகரண கரணஸ்தம் இதம் சூத்திரம். பத்வீபிஹி யுக்திபிஹி பரமாணு ஜகத்காரணம் பவிதம் நார்ஹதி இது ஸ்தாபிதம். அனந்தரம் அன்யா அபியுச்சயா கேதுஹு அன்யா உச்சதே பரமாணுனாம் பவத்பிஹி ரூபாதிகம் அங்கீகிருதம். எத்திர ரூபம் அஸ்தி தத்ர தத்ரவியம் சூக்ஷ்மம் பவிதம் நார்ஹதி இது காசவ வியாப்தி அத்திர பரிதர்ஷ்யதே லோகே ததா த்ரஷ்டத்வாத் இது வதந்தி ஹேது. லோகே எத்திர இத்திர குணா வர்த்ததே தத்ரவியம் ஸ்தூலமேவ அஸ்தி. பவத்பிஹி கிமுச்யதே பரமாணு ரூபம் அஸ்தி இத்யுச்யதே. இது பரமாணு ரூபம் அஸ்தி பிருத்வி பரமாணவ ரூபம் அஸ்தி சேத் தானே ஹலு ஜணிக்கை ரூபம் பவதி ஜணிக்கை ரூபம் ரூபஸ்ய சத்யே ஜணிக்கை ரூபம் பவதி திரவேஷ ரூபம் பவதி அதஹ பரமாணு ரூபம் அங்கீகர்த்தவ்யமிதி நையாயிகஹ வதந்தி. பரந்து யதி பரமாணு ரூபம் அஸ்தி தர்ஹி சமான ந்யாயேன கடாதிஷு ரூபம் அஸ்தி கடஹ ஸ்தூலஹ பரமாணு ரூபம் அஸ்தி பரமாணு அபி ஸ்தூலமேவ பவிதுமர்ஹதி இதி அத்ர பிரதிபந்தியா சமாதீயதே. ததே உச்சதே தத்ர பரமாணு ரூபம் அத்யந்தம் இத்தீதி கிருத்வா தே ஸ்தூலாஹ அனித்யாஸ்த யதா கடஹ அனித்யஹ தரி பரமாணுரூபே அனித்யேவ குதஹ குணவத்வாத் குணநாசே தஸ்ய அவிநாசோ பவதி இத்யாதி ரீத்யா உக்தமஸ்தி. பரந்து நையாயிகஹ வததி அஸ்மத் ஆச்சாரியைஹ சூத்ரகாரைஹ பரமாணு நித்யத்துவம் சாதயித்தும் சூத்ராணி கிருதானி வர்த்தந்தே தாசஹேதவ்யஹ பரமாணுனாம் நித்யத்துவம் ஆகச்சதி இது உக்தவத். தத்ர தாச சூத்ராணி ஸ்வீகிருத்ய தத் சம்யக் அஸ்தி வா இது பரிசீலயாமஹ. சதகாரணத்வான் நித்யம் சதகாரண அகாரணவம் நித்யம் யஹ பதார்த்தஹ சத் பாவரூப பதார்த்தஹ வர்த்ததே தச காரணம் நாஸ்தி இது சேத் நித்யம். அதுனா பரமாணு அஸ்தி பரமாணுக்கு பாவரூப பதார்த்தஹ பரமாணு காரணம் நமஷ்யமஹே தஸ்மாத் பரமாணு நித்யம். யஸ்ய காரணம் நாஸ்தி யஸ்ய பாவ பதார்த்தஹ சஹ பதார்த்தஹ நித்யஹ. பரமாணு காரணம் நாஸ்தி குதஹ ததனந்தரம் தஸ்ய விபாகஸ்ய அசம்பவாத் தஸ்ய பரமாணு காரணம் நாஸ்தி பரமாணுக்கு பாவ பதார்த்தஹ தஸ்மாத் நித்யஹ.
அனித்யமித்யவிசேஷதப்ரதிஷேதாபாவஹ அனந்தரம் சூத்திரம்.
தத்ர லோகே கச்சன பதார்த்தஹ நித்யஹ அஸ்தி சேத் தர்ஹி அன்யே பதார்த்தஹ அனித்யஹ இதி வக்தும் சக்யதே. லோகே தாவத் நங் சமாஸ விசிஷ்ட பதார்த்தானாம் அபாவ விசிஷ்ட அபாவ பதார்த்தானாம் பிரதியோகி சாபேக்ஷதா அஸ்தி. அத்ர ரூபம் நாஸ்தி சேத் தத்ர ரூபம் எத்ர குத்ராபி அஸ்தி இத்யேவ அங்கீகர்த்தவ்யம். அத்த ரூபம் நாஸ்தி இத்யசகோ அர்த்தஹ அன்யத்ர அஸ்தி இத்யர்த்தஹ. தத் இதம் அநித்யம் இத்யசகோ அர்த்தஹ அன்யஹ பதார்த்தஹ கச்சன நித்யஹ இத்யர்த்தஹ. ததா ச கடஹ அநித்யஹ இதி யதி வதாமி தர்ஹி கச்சன பதார்த்தஹ நித்யஹ அஸ்தி ததபேட்சயா இதம் அநித்யம் இத்யேவ கலு பிரதிஷேதஸ்ய அபாவஹ தத்ர ஸ்வப்ரதியோகினம் பரிதர்ஷயதி. தத் கடஹ அநித்யஹ இதி கதவே கஷ்டன பதார்த்தம் நித்யம் அஸ்தி தாச நித்யத்துவம் கஸ்ய பவிஷ்யதி பவிதுமர்ஹதி பரமாணு யதா அதப்பரம் பரமாணுனாம் விபாகஹ ரூபம் பவதி தஸ்மாத் அன்யேஷாம் பதார்த்தானாம் அநித்யத்துவ பிரசித்யா பரமாணு நித்யத்துவ சித்திஹி இதி. தத்ர அன்யேஷாம் பதார்த்தானாம் அபாவஹ அஸ்து நாம தேன பரமாணு நித்யம் நித்யத்துவம் கிம் சாதயசி ப்ரஹ்மண நித்யத்துவம் சாதயிக்கும் சக்கல ப்ரஹ்ம நித்யம் பிரம்மாபேட்சையா அனித்யா அனித்யத்துவ ஸ்தாபனேன அனித்யத்துவ தர்சனேன பரமாணுனாமே நித்தியத்துவம் கதம் பவதி இது கதம் வக்தும் சக்கியதே இது கிருத்வா பரமாணுனாம் நித்தியதான சம்பவதி இத்யுக்தம். அனந்தரம் திருத்தீயம் காரணம் தஹி உத்தமஸ்ய அவித்யாதா இது அவிதியாச்சாரூபாதிமத்வாச்சவிபர்யயோதர்சனாத்ங்கிறசூத்திரத்திலபாதியிலிருக்கும். பரமாணு ஜகத்காரணமாக இருக்க முடியாது என்பதற்கு பல யுக்திகள் சொல்லி முடிச்சாச்சு. இப்ப அபிச்சயமாக அத்துடன் சேர்ந்து இன்னொரு யுக்தியும் சொல்றார். பரமாணுக்கள்ல ரூபம் இருக்குன்னு சொல்லிட்டேன். ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்சம் இப்படிப்பட்டதான குணங்கள் பரமாணுவில இருக்குன்னு உத்தொன்றிருக்கேன். எப்ப இந்த பரமாணுக்கள்ல ரூபரச கந்த ஸ்பர்சாதி குணங்கள் இருக்குன்னு சொல்றோ, குணம் இருந்தால் அது ஸ்தூலமாயிடும், அது அனித்தியமாயிடும். குணம் இருந்து அந்த குணம் போயிடுதுன்னு வச்சுங்களேன், அப்ப அந்த பொருளும் போயிட்டே ஆகணும். பால்ல வெடுப்பு போயிடுதுன்னா பாலே போயிடுதுன்னு அர்த்தம். சக்கரை திதிப்பு போச்சுன்னா சக்கரை இல்லைன்னு அர்த்தம். அதே விதமாக அதுல இருக்கிற குணம் அழிஞ்சதையானால் அந்த பொருளும் போச்சுன்னு அர்த்தம். எப்ப அந்த குணம்னு ஒண்ணு இருக்குமையானால் அது ஸ்தூலமா ஆயிடும். இப்படிதான் உலகத்துல நாங்க கண்டிருக்கோம். உலகத்தை பார்த்துத்தானே நீங்களும் சொல்றேன், நாங்களும் உலகத்தை பார்த்து இப்படித்தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆகையால் பரமாணுக்கள் சூட்சம் என்று நீங்க ஒத்துன்றது சரியில்லை. இல்ல பரமாணு நித்தியம்ங்கிறது எங்க சூத்திரக்காரர் சொல்லியிருக்கார், பல காரணங்கள் சொல்லியிருக்காருன்னா சூத்திரத்தை பார்ப்போம். முதல்ல அவர் பரமாணு நித்தியம்ங்கிறதுக்கு என்ன சூத்திரம் சொல்லியிருக்கார், சத்து அகாரணவது நித்தியம். எது பாவ பதார்த்தமா இருக்கோ, எதுக்கு மற்றொரு காரணம் இல்லையோ அது நித்தியம். ஏன் சார் சத்துன்னு சொல்லணும், அகாரணவன் நித்தியம் அப்படின்னு மட்டும் சொல்லிருக்கலாமே, சொல்லிருக்கலாம். ஆனா என்ன ஆகும், பிராணபாவம் ஒண்ணு சொல்றேன், அவனே அந்த பிராணபாவம் அபாவம். அது வந்து எப்படி, அது காரணம் இல்ல. பிராகபாவம் அனாதியோ இல்லையோ, அது காரணம் இல்ல. காரணம் இல்ல, அனாதி. ஆனா அதுக்கு முடிவு உண்டு, பொருள் உண்டானுங்களே பிராகபாவம் போயிடுச்சு, நித்தியம் இல்ல. சோ அகாரணமா இருக்கிறது நித்தியமா இருக்கணுமே, ஆனால் அது காரணம் இல்லாமல் இருந்தது மட்டும் போறாது, அது பாசிட்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்கணும். பரமாணுவானது எப்படி இருக்கு, அது பாசிட்டிவ் சப்ஸ்டன்ஸ். அதோட மட்டும் இல்ல, அதுக்கு காரணம் இல்ல. காரணம் இல்லாத பாசிட்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருந்தா அது எப்படி இருக்கணும், நித்தியமா இருக்கணும். தான் பரமாணு நித்தியம் அப்படின்ட்டு ஒண்ணு. இவர் என்ன சொல்றார், நன்னத்தான் நீ சொல்லிட்டு இருக்க, அணுக்களுக்கும் நான் என்ன சொல்லிருக்கேன், இந்த அணுவும் ஸ்தூலமா இருக்கு, ஏன் குணம் இருக்கிறது. எப்ப அது ஸ்தூலமா இருக்கோ அதுக்கு காரணமா பிரம்மம் இருக்கு. ஆகையால் பிரம்மத்துக்கு தான் நித்தியத்துவம் வருமே தவிர பரமாணுக்கு நித்தியம் வராது, நித்தியத்துவம் வராது. ஏன் பரமாணம் சூட்சம் என்று சொல்லப்படாது, குணம் இருக்குன்னு ஒத்துண்டு இருக்கிறதுனால அது ஸ்தூலம் தான். அந்த ஹேத்துனால போயிடு. அடுத்ததாக இன்னொரு சூத்திரம் சொல்றார், அனித்யமித விசேஷத பிரதிஷேத அபாவ. பரமாணு கண்ட யாராவது அனித்யம்னு சொல்லியிருக்காளோ, விசேஷமாக பரமாணு இல்லை அப்படின்னு யாராவது சொல்றாளோ, எல்லாரும் பரமாணு ஒத்துண்டு தான் ஆகணும். ஏன்னா பொருளை உடச்சுட்டே போனா எதுக்கப்புறம் உடைக்க முடியாதோ அதுக்கு பரமாணு. சோ அது இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அது நித்தியம்னு எப்படி சொல்றீங்கிற, மற்றவைகள்லாம் அனித்தியமும் இல்லையோ, பரமாணுல இருந்து வந்த குடம் முதலிய பொருள்கள்லாம் அனித்தியம். ஒரு பொருள் அனித்தியமா இருக்கணுமே ஆனால் ஏதோ ஒரு பொருள் நித்தியமா இருந்தாதான் அதை கம்பேர் பண்ணி இது அனித்தியம்னு சொல்லணும். உலகத்துல எதை நான் அனித்தியம்னு சொல்றேன்னே ஆனால் அப்ப நித்தியம் எது அப்படின்னு கேள்வி கேட்பேன். நித்தியம் இருக்க தொட்டுதானே அது நித்தியம், இது நித்தியம் இல்லைங்கிறேன். கடம் முதலிய பதார்த்தங்கள்லாம் அனித்யம் என்று சொல்வேடையானால் அனித்யம்னா கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்ச நாள் போயிடும். அப்ப ஏதோ ஒரு பொருள் நித்தியமா இருக்கணும், அது என்னவா இருக்க முடியும் சார், காரணமான பரமாணு தான். இப்படின்னு ஒரு சூத்திரம் எழுதின. அது என்ன சொல்ற, மற்ற பதார்த்தங்கள் அனித்யமா இருக்கிறதுனால பரமாணு நித்தியம் சொல்லாதீங்க. மற்ற பொருள் அனித்யமா இருக்கலாம், பரமாணுவும் அனித்யமா இருக்கலாம், ஆனா என்ன, இதுக்கும் மூல காரணமா இருக்கக்கூடியதான பிரம்மன் நித்தியமா இருக்கலாம். அப்ப என்ன,
ஏதோ ஒரு இடத்துல நிச்சயம் இருக்கணும். அது பரமாணுவம் தான் நிச்சயம் எப்படி சொல்ல முடியும்? பிரம்மத்திலே நிச்சயம் இருக்கலாமோ இல்லையா? ஆகையால் அது அனிச்சியத்தக்க பிரதியோகியா இருக்கிறதுனாலே நிச்சயம் பரமாணு நிச்சயம்னு ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு ரெண்டாவது சூத்திரமும் தப்புன்னு சொல்லிட்டார். மூணாவது சூத்திரம் அவித்யாசா. இந்த அவித்யாசாங்கிற சூத்திரம் நீங்க வேதாந்தத்தில் வாசிக்கிற அவித்யா இல்ல, இதுக்கு அவித்யான வேற அர்த்தம் சொல்லியிருக்காரு நியாய சாஸ்திரத்துல. ஒவ்வொரு சாஸ்திரத்திலையும் ஒவ்வொரு பொருளுக்கு ஒவ்வொரு பதத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம். அந்தந்த அர்த்தத்தை பார்த்து நீங்க அந்த சாஸ்திரத்தை பார்த்து அது தெரிஞ்சுக்கணும். இப்ப சமஸ்கிருதத்துல குணஹான்னு சொல்றேன், குணஹான நூலுன்னு அர்த்தம். சாதாரணமா சாங்கியம் வாசித்தவனை கேட்டா குணஹானா நூலுங்கிற, சாங்கியம் கேட்டேன்னா தத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம்ங்கிறான். நையாயிக்கனை கேட்டா ரூபம் ரசம் கந்தம் சப்தம் ஸ்பர்சம் சங்கியா பரிமாணம் இப்படி 24 பொருள்களுக்கு குணம்ங்கிறான். அவன் சாகித்யம் வாசி தர்மசாஸ்திர வாசன குணம்னு என்ன, நல்ல குணம் கெட்ட குணம் அப்படிங்கிறவன். மீமாம்சனு கேட்டேன்னா குணம்னா என்னன்னு அப்பிரதானம். சாகித்யத்தில் இருக்கிறவன் குணம்னா என்ன, முக்கியார்த்தம் இல்லாதான கவுனியார்த்தம்ங்கிறான். குணம்ங்கிற ஒரு பதத்துக்கு சம்ஸ்கிருதத்திலேயே பல டிவிஷன்ஸ்ல ஒவ்வொன்றும் ஒரு அர்த்தம் உண்டு. அதே குணம் அது வியாக்கரணத்துல குணம்னு பேருங்கிறான். இப்ப என்ன சொல்ல போறேன், அப்ப நீங்க வாசிக்கிற காலத்துல எதாவது இருக்கோ அதுக்கு தகுந்தா போல அந்த சூழ்நிலைக்கு தகுந்தா போல அர்த்தத்தை எடுத்துக்கணும். அதனால அபாவசான்னு நான் சொன்னேனேயானால் அவித்யாச்சான்னு வேதாந்தி சொல்ற அவித்யை இல்ல, இவன் அவித்யக்கு வேற அர்த்தம் சொல்றான். இப்ப அதை பார்க்கணும். எச்ச எதபி நித்யத்வே திருதீயம் காரணம் முக்தம், நித்தியம் என்பதற்கு மூணாவது காரணம் சொல்லியிருக்கார் பரமாணு நித்யம் அப்படின்னு சொல்றதுக்கு மூணாவது காரணம் அவர் சொல்லியிருக்கார் என்ன, அவித்யாசா இது. சரி, தது எது ஏவம் நிவரியது, அந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் அவன் பிரகாரம் நமக்கு தெரிஞ்சாதான் பதில் சொல்ல முடியும். தத் எது ஏவம் நிவரியது, இப்படி விவரணம் பண்ணிடையானால் சதாம் பதிருஷ்யமான காரியானாம் காரணானாம் பிரத்யக்ஷேன அக்ரஹணம் அவித்யா. லோகத்துல காரியங்கள் காணப்படுகின்றன, எது குடம் வஸ்திரம் இப்படிப்பட்டதான பொருள் காணப்படுகின்றன, இதுதான் காரியம்னு பேர். காரியம்னா உண்டானவை, குடம் வஸ்திரம் வீடு டேபிள் சேர் இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள் காரியங்கள் இவை காணப்படுகிறது. சதாம் இருக்கின்றதான பரிதிருஷ்யமான காரியானாம் காணப்படுகின்றதான காரியங்களுக்கு காரணானாம் பிரத்யக்ஷேன அக்ரஹணம், அதனுடைய காரணங்கள் கண்ணுக்கு தெரியலேன்னா அதுக்கு அவித்யான்னு பேர். இப்ப என்ன குடம் இருக்கு, குடம்ங்கிறது ஒரு காரியம், அது பாசிட்டிவ் சப்ஸ்டன்ஸ். சதாம் இருக்கிற பொருள் சத்தாகவும் கண்ணுக்கு காணப்படுகின்றதான குடம் எனக்கூடியதான ஒரு பொருள், அதனுடைய காரணம் பரமாணு பிரத்யமா இல்ல. எப்ப பிரத்யமா இல்லையோ இதுக்கு அவித்யான்னு பேர். இருக்கிற காரியத்தினுடைய காரணம் கண்ணுக்கு தெரியலேன்னா அவித்யான்னு பேர். இதனால அதனால அது நித்தியம், எது எது அவித்யா விசேஷமோ அதெல்லாம் நித்தியம் இப்படின்னா. அழகா சொல்றப்ப நீ இப்படி பேசினதுனால உனக்கே தகராறு வருதுன்னு கவனிக்கல. சில சமயத்துல ஒரு இடத்துல அழகா பேசுவோம், இன்னொரு இடத்துல இடிக்கும். இப்ப பாருங்க, ஜணுகாலிகள் இருக்கு, ரெண்டு பரமாணுல இருந்து ஜணுக்கம் இருக்கு. இந்த ஜணுக்கம் சத்து தானே, இருக்கிற பொருள் தானே, பாசிட்டிவ் சப்ஸ்டன்ஸ் தானே. ஆமா, இதுக்கு காரணம் என்ன, ரெண்டு பரமாணு. அது கண்ணுக்கு தெரியறதோ தெரியாது. சோ இருக்கிற பொருளுடைய காரணம் கண்ணுக்கு தெரியலன்னா அது ஜானு பேரு. அப்ப அது நிச்சயமாயிடணுமோ இல்லையோ, பரமா ஜனுக்க நிச்சயமாகலையே, என்ன பண்ண போற ஜனுக நிச்சயதாவே ஆபத்தியேதா, ஜனுகம் நிச்சயம் தான் ஆயிடும். அதுக்காக நீ என்ன பண்ண போற, அத அத்ரவியத்வே சதீதி விசேஷேதா, ஒரு சப்ஸ்டன்ஸா இல்லாம இருக்கணும் அப்பதான் நிச்சயமாயிடும் அப்படின்னு. சதாபி
அகாரணவத்துவமேவ நித்தியதா நிமித்தம் ஆபத்தியேதா. அப்ப என்ன, அதுக்கு காரணம் இல்லாம இருந்தால் அது நித்தியம் ஆயிடும். இது முதல் சூத்திரத்திலேயே சொல்லிவிட்டே, சதகாரணவன் நித்தியம், காரணம் இல்லாதனால நித்தியம் அப்படின்னு ஆயிடுச்சு. அதே ரிப்பீட் பண்றீங்க. அக திரவியத்வேஷதி விசேஷேதா ததாபி அகாரணவத்துவமேவ நித்தியதா நிமித்தம் ஆபத்தியேதா. முதல் சூத்திரத்தையே சொன்னதுனால அவித்யாசா இது புனருக்தம் சார். அவித்யாசாங்கிற சூத்திரம் ரெபிடேஷன் ஆயிடும். அதாவது இல்ல இப்படி சொல்லல, லோகத்துல பொருள் அழியணுமையானால் அதுக்கு ரெண்டு காரணம். அது மூலப்பொருள் அழிஞ்சா இந்த பொருளும் அழிஞ்சு போயிடும், மூலப்பொருள் பிரிஞ்சு போனா இந்த பொருளும் அழிஞ்சு போயிடும். அப்படித்தானே, நூல்கள்லாம் சேர்ந்து வேஷ்டியா இருக்கு, நூல் எரிஞ்சு போயிடுச்சுனா நூல் தான் எரிஞ்சது சார், வேஷ்டியா இருக்குன்னு சொல்ல முடியுமா? எதனால செய்யப்பட்டதோ அப்பொருள் அழிஞ்சு போனால் காரியமும் அழிஞ்சு போயிடும். மூலப்பொருள் சேர்க்கைய தனித்தனியே வந்துருச்சுன்னு வச்சுங்களா, அப்பொழுது இந்த பொருள். சோ ஒரு பொருளானது அழியணுமே ஆனால் அது எதனால செய்யப்பட்டதோ அப்பொருள் அழிஞ்சாலும் இது அழிஞ்சுவிடும். அது எந்த பொருள்களால சேதப்பட்டிருக்கோ அந்த பொருள்கள் தனித்தனியா டிஸ்ஜாயிண்ட் ஆனாலும் இது அழிஞ்சு போயிடும். இது லோகத்துல இருக்கு, அதான் சொல்றேன். அதாவது காரண விபாகா, மூலப்பொருள்கள் பிரியறதுனாலையும் காரண வினாசாச்சா, அதனுடைய காரணமான மூலப்பொருள்கள் அழியறதுனாலையும் அந்நிய திருத்தீயஸ்ய விநாசஹேதோர் அசம்பவா, இதை தவிர மூணாவது காரணம் இல்லை. அவித்யா இப்படிப்பட்டதான அவித்யானது பரமாணுனால் நித்தியத்துவம் காபயதி. ஏன்னா பரமாணுக்களுக்கு மூலப்பொருள் இல்லை, மூலப்பொருள் இருந்தா தானே அது அழிஞ்சால் பரமாணு அழியும்னு சொல்றதுக்கு. பரமாணுக்கோ மூலப்பொருளே இல்லை, ஏன்னா அதை விட உடைக்க முடியாதுன்னு நீங்க என்ன சொல்லிருக்கேன். சோ பரமாணுக்கும் மூலப்பொருள் இல்லை, அது அழிஞ்சதுனால பரமாணு அழியும் சொல்லும், இருந்தா தான் அழியும். அந்த மூலப்பொருளானது பிரிஞ்சா தான் பரமாணு அழியும். மூலப்பொருளே இல்லையே அது பிரியாத, தேர்ஃபோர் பரமாணு என்ன நித்தியம் அப்படின்ற. சா பரமாணுனாம் நித்தியத்துவம் காபயதி இதி வியாக்கியேதா, இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேனால் அவசியம். அதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன், நான் அவசியம் வினத்யத்வஸ்து துவாபியாம் ஹேதுபியாம் வினட்டும் அர்ஹதி இது நியமோஸ்தி. ஒரு பொருளானது அழியணுமே என்றால் அந்த பொருள் அதனுடைய மூலப்பொருள் அழிஞ்சாதான் அழியணும், மூலப்பொருளானது பிரிஞ்சாதான் அழியணும். இதை தவிர மூணாவது காரணம் இல்லை. நீ எப்படி சொல்லுவீர், நீ உலகத்துல எத்தனை பொருள் இருக்கு, எத்தனை பொருள் அழிஞ்சுட்டு இருக்கு, அந்த பொருள்களுக்கெல்லாம் அழியறதுக்கு இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு காரணம் தான் எப்படி நீங்க சொல்ல முடியும்? நான் அவசியமும் வினஸ்யத்வஸ்து அழியக்கூடியதான பொருள் இரண்டு காரணங்கள்னால்தான் வினட்டு அர்ஹதி அப்படிங்கிறதுக்கு நியமம் இல்லை. சம்யோக சச்சிவேகி அநேகஸ்மின் திரவியே திரவியாந்தர ஆரம்பகே அபியுபகமியமானே ஏததேவம் சியாத். ரெண்டு பொருளானது சம்யோகத்தினால சேர்ந்திருக்குமேயானால், சேர்ந்து ஒரு பொருளை உண்டு பண்ணியிருக்குமேயானால், அந்த பொருளானது இன்னொரு பொருளை தயார் பண்ணி இருக்குமே ஆனால் அப்பொழுது இந்த ரூல் அப்ளை ஆகலாம். ரெண்டு பொருளானது சேர்ந்திருக்கு, அதனால இந்த ரெண்டு பொருளோட வேற இன்னொரு பொருள் பொருந்திருக்கு. அந்த பொருளானது அழியணும்னா இந்த ரெண்டு பொருளும் பிரிஞ்சா பிரிஞ்சாதான், இந்த ரெண்டு பொருள் அழியாதான் ஆகணும். அப்படின்னு இருந்தால் நீ சொன்ன ரூல் சரியா வரலாம். ஆனா அப்படி இல்லாமல் ஏதாவது அபாஸ்த விசேஷம், இன்னொரு சந்தர்ப்பம் பொருள் எப்படி இருக்கேன்னு, அதுல மாறுதல் ஒண்ணும் இல்ல, சாமான்யாத்மகம் சாதாரணமா இருக்க காரணம், விசேஷவத் அவஸ்தாந்தரம் அபத்தியமானம், விசேஷவத் அவஸ்தாந்தரம் வேற ஒரு நிலையை அடைகிறது, அப்பொழுது அப்படிப்பட்டதானது ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னேடையானார். ஒன்னும் புரியலையே எனக்கு படா திருட்டாந்த சொன்ன புரியும். நெய் இருக்கு, நெய்யானது எப்படி இருக்கு, அப்படி கட்டியா இருக்கு, நேரத்தில் வச்சு என்னாச்சு உருகி போயிடு. இப்ப உருகினதையும் கட்டியா இருந்ததையும் ஒன்னா அதேவா, சாமான்யம் ஒரே நெய் தான், உருகினதோ உருகாமல் இருக்கிறதோ ஒண்ணுதான். எது சாமான்யாத்மகமா இருக்கோ, எது காரணமா இருக்கோ, நெருப்புல வச்சதுனால விசேஷாவஸ்தைய அடைஞ்சிருக்கோ, விசேஷாவஸ்தைன்னா மாறுதலான இன்னொரு நிலையை பெற்றதற்கோ, அப்பொழுது அப்படி அந்த உருகின நெய்ய ஆரம்பிச்சதான அந்த கட்டி நெய்யானது அது கிருதகாட்டின்ய விலையனவது, கிருதம் கடினமா இருந்தது விலையனமாச்சு, இப்பொழுது மூர்த்தியவஸ்தா விலையனேனாபி பினாசா உபபத்தியதே. அப்ப என்னாகும், அந்த கட்டியா இருக்கிற நிலையானது அழிஞ்சு போயிடுது, நாசமா போயிடுது, இன்னொரு நிலை வந்தது அப்படின்னு ஒத்துக்கிறடா, அந்த நெய் போயிடுது சார், இது வேற நெல்லியா, அதே நெய் தான். ஏன்னா நான் நெய்யும் காமனா தானே சொல்றேன், கட்டி நெய்யா இறுகிய நெய்யா உருகிய நெய்யான்னு கேட்கக்கூடாது, இறுகினாலும் உருகினாலும் நெய் நெய் தானே. இல்லன்னா எப்படி தெரியும் நெய்யில இருந்து நெய் வந்திருக்க உங்களுக்கு புரியாது, அதுக்காக நெய்யில இருந்து நெய் வந்திருக்க என்ன தெரியும், சொல்ற வாழ்க்கை முன்னால சாலிட் ஃபார்ம்ல இருந்தது அதே நெய் தான், நெருப்புல வச்சதுனால அது லிக்விட் ஃபார்ம் அடைஞ்சிருக்கு, அந்நிலையில இருந்து இந்நிலையை அடைஞ்சிருக்கு, இப்ப இது அழியலையோன்னா அழியல, ஆனா என்னாச்சு உள்ள இருக்கக்கூடியதான பரமாணுக்கள் பிரிஞ்சிருக்கு, பரமாணுள்ள என்னாச்சு அது அப்படியே ஒன்னா கட்டிட்டு இருக்கு, இருகிறதுன்னு பரமாணுக்கள் கட்டிட்டு இருக்க ஒன்னோட ஒண்ணு, உருகிறதுன்னு சொன்னா அது லூசன் ஆயிருக்கு அதனால ஒழுகிருக்கு. சோ பரமாணுக்களுடைய விபாகம் ஆயிருக்குமே ஆனால் அது பொருளானது அழிஞ்சு போயிருக்கணும். நீங்க என்ன சொன்னேன், பரமாணுக்கள் ரெண்டு பிரிஞ்சாலோ அதனுடைய மூல திரவியம் பிரிஞ்சாலோ மூல திரவியம் அழிஞ்சாலோ அப்பொழுதுதான் இன்னொன்னு போகுங்கிறேன். இப்ப மூல திரவியமானது இது அழியல, அதே நெய்தான் இருக்கு, ஆனா பரமாணுக்கள் பிரிஞ்சிருக்கு. இப்ப என்ன சொல்வேள், உங்க ரூல் சரியா இல்ல, தத்மா ரூபாதிமத்வாது சியாத் அபிப்ரேய விபரியய அபிப்ரேத விபரியய பரமாணுனா, ஆயால் நீங்க நினைச்சது சரியில்லை, அபிப்ரேத விபரியய பரமாணு நித்தியம் என்று சாதிக்க முடியல, தத்மாதபி அனுபவன்னா பரமாணு காரணவாதா, இதனாலையும் பரமாணு நித்தியம் நித்தியமான பரமாணுக்கள்னால உலகங்கள் உண்டாகிறது என்று சொல்றது சரியில்லை. உபயதா தோஷா இது சொன்னார். அப்புறம் இன்னொன்னு காரணம் சொல்ற பாருங்க, நீங்க எப்படி சொல்றீங்க, ஆகாசம் இருக்கு, ஆகாசத்துல இருந்து வாயு, வாயுல இருந்து நெருப்பு, நெருப்புல இருந்து ஜலம், ஜலத்துல இருந்து பிருத்வி, இப்படிதானே வந்திருக்கு. ஆகாசத்துல ஒரு குணம், வாயுல சப்தம் ஒண்ணுதான் ஆகாசத்து குணம், வாயுல சப்தம் ஸ்பர்சம், நெருப்புல சப்தம் ஸ்பர்சம் ரூபம் உருவமும் காணப்படுறது, சப்தம் இருக்கு ஸ்பர்சம் இருக்கு, நெருப்பு எரிஞ்சா ஜுவால சப்தம் வருது, கண்ணுக்கு ஒரு ரூபம் ரெட்டா பிளேம் தெரியறது, தொட்டா எரியது சப்த ஸ்பர்ச ரூபங்கள் இருக்கு, ஜலத்துக்கு சப்த ஸ்பர்ச ரூப ரசம் இருக்கு, நதி ஓடினா சல சல சலான சத்தம் வருது, ஜலத்துல சத்தம் இல்லைன்னு கேட்காதீங்க, இருக்கு ஸ்பர்சம் தொட்டா சில்லுன்னு தெரியறது ஸ்பர்சம் இருக்கு, ஜலத்துல ரூபம் இருக்கு, ஜலத்துக்குன்னு ஒரு கலர் இருக்கு, அது என்ன கலர்னா நீங்க டிரான்ஸ்பரண்ட் சொல்றீங்க, வெள்ளப்புங்கிறான் ஏதோ ஒண்ணுக்கு, சமுதிரத்துக்கிட்ட போயினா நீலம்ங்கிறான், ஜலத்துக்குன்னு ஏதோ ஒரு கலர் இருக்கு, விழுது சப்த ஸ்பர்ச ரூப ரசம், முதல் முதல்ல ஜலத்துலதான் சுவை இருக்கு, அந்த ஜலத்தை அபாடா நல்லா இருக்கு, இந்த சயின்ஸ் வாசிக்கலாம் டேஸ்ட்லெஸ், பவுடர்லெஸ், கலர்லெஸ் எல்லாம் தப்பு, ஏன்னா ஜலத்துக்குன்னு ஒரு சுவை இருக்கு சார், தாகம் தெரிஞ்சவனுக்கு தான் தாகமா இருக்கு கொடுத்தா தான் அவன் சுவைச்சு சாப்பிடுறான், நீங்க சொல்ற போல மதுராமல திட்ட கட்ட கட்டி இருக்க வேண்டாம், ஆனா அதுக்குன்னு ஒரு சுவை இருக்கு, சரி நான் டிஸ்டில் வாட்டர் பத்தி பேசல, எங்களுக்கு டிஸ்டில் வாட்டர் தெரியாது, விடுத சாதாரண வாட்டர் தான், இப்ப என்ன ஜலத்துக்கு சுவை இருக்கு, இப்ப ஜலத்துல எத்தனை குணம் இருக்கு, நாலு குணம் இருக்கு, இந்த பூமியில சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தம் அஞ்சு குடும்பம் இருக்கு, பூமியில எங்க சார் சத்தம் இருக்குன்னு கேட்காதீங்க, கல்ல மேல இருந்து விட்டுட்டேன்னா கடக்கடான சத்தம் வருது, பூமியை தொட்டா தெரியுது ஸ்பர்சம் இருக்கு, ஹார்ட் டச், பூமியில எல்லா கலரும் இருக்கு, ஏதோ ஒரு கலர் இருக்கு பூமியில அங்கங்க, ரூப ரச. மண்ணுக்கு வேலை போட்டேன்னா ஏதோ ஒரு சுவை இருக்கு. அதுக்கப்புறம் என்னடா கந்தம், மண்ணுக்கு வாசனை இருக்கு, மண்ணு வாசனை சொல்ற. இப்ப என்னாச்சு, ஆகாசத்துல ஒரு குணம், வாயுல ரெண்டு குணம், பூமி தேவையில மூணு குணம், வாயு இது ஜலத்துல நாலு குணம், ஆகாச இது பூமியில அஞ்சு குணம். இப்படி இருக்கோம் இல்லையா? இந்த அஞ்சு குணங்களும் அதுல இருந்து வந்திருக்கணுமே ஆனால், ஒரு பூமியில அஞ்சு குணம் இருக்கணுமே ஆனால், இந்த பூமியினுடைய பரமாணு உள்ள அந்த அஞ்சு குணம் இருந்தா தானே இது வதக்கம். ஏன்னா காரணம் ரெண்டு சேர்ந்தா அதுல இருந்து இருக்கிற குணம் தானே அடுத்ததுல உண்டு பண்ணா. நூல்ல வெடுப்பா இருந்தா தானே வேட்டி வெடுப்பாக. அப்ப இந்த கல்லு ஒரு கலர்ல இருக்குன்னா அதனுடைய பரமாணு அந்த கலர்ல இருக்க வேண்டாமா? கல்லுல இருக்கிற சுவையெல்லாம் அது பரமாணுல இருக்க வேண்டாமா? மாம்பழமானது அது ஒரு பச்சை கலர்ல இருக்க நல்ல வாசனையா இருக்க சுவைச்சா நல்லா தீப்பா இருக்கு, அத்தனையும் இருக்க தொட்டா நல்லா மிருதுவா இருக்கு, பாக்கிறதுக்கு அழகா இருக்கு. இத்தனை குணங்களும் மாம்பழத்துல இருந்தால் அதை தயார் பண்ணின அதனுடைய பரமாணுல இந்த குணம் இருந்தா தானே வந்திருக்கும். அஞ்சு குணங்கள் இருந்தா அது எப்படி சூக்ஷ்மம் உள்ளது? இப்ப பாருங்க, கந்த ரூப ரச ஸ்பர்ஷ குணா ஸ்தூலா பிருதிவி. ரூப ரச ஸ்பர்ஷ குணா சூக்ஷ்மா ஆபா. ரூப ஸ்பர்ஷ குணம் சூக்ஷ்மதரம் தேஜ. ஸ்பர்ஷ குணா சூக்ஷ்மதம வாயு. இத்தேவேதானி சத்வாரி பூதானி. ஆகாச விட்ட சத்வாரி பூதானி உபசித்த அபசித்த குணானி. அது கொஞ்சம் வளர்றது குறையிறது. இப்படி ஸ்தூல பிருதிவி ரொம்ப ஸ்தூலம், ஜலம் அதை விட சூக்மம், தேஜஸ் அதை விட சூக்மதரம், வாயுவானது சூக்ம தம தாரதமியோபேதானிச்சா லோகே லட்சியந்தே. ஆகாசத்தையே விட்டான்னா ஆகாசமானது நித்தியம் தமம். அதுக்காக தத்வது பரமாணோபி பரமாணவோபி. அதே போல பரமாணுக்களும் உபசித்த அபசித்த குணாக. அந்த பரமாணு உள்ளே சில குணங்கள் வளர்ந்துட்டே போறது, சில குணம் குறைஞ்சுட்டே போறதுன்னு ஒத்துக்கிறியா இல்லையா? கல்பேரம் நவ உபயதாபி தோஷானுசங்க அபரிஹாரேவா. ரெண்டு விதமா ஒத்துண்டாலும் தோஷம், ஒத்துக்காத போனாலும் தோஷம். என்ன பண்ணுவேன் கல்யமானே? அதுல இது போல சில பரமாணுக்கள்ல நிறைய குணங்கள் இருக்கு, சில பரமாணுக்கள்ல குறைச்சலான குணங்கள் இருக்குன்னு சொல்வேலையானால், தாவது உபசித்த அபசித்த குணத்து உபசித்த குணானா மூர்த்தி உபசையாது. அந்த குணங்களா அந்த வளர வளர அந்த பரமாணுவனுடைய சைதும் வளர்ந்து அது பரமாணுவாவே ஆகாது. அஞ்சு குணங்கள் இருக்கிறது அது எப்படி கண்ணுக்கு தெரியாது பரமாணுவாகும்? அந்தரேனாபி மூர்த்தி உபச்சயம் குணோபச்சய பவதி உச்சேதா. குணங்கள் இல்லாமலேயே அதனுடைய சைஸ் வளராமலேயே குணங்கள் இருக்கட்டும் சார் அப்படின்னா, காரியேஷு பூதேஷு குண உபச்சயே மூர்த்தி உபச்சய தர்சனா. ஏன்னா லோகத்துல எந்தெந்த பொருளை நாம் பார்க்கிறேனோ அதிகமான குணங்கள் இருக்கிற திரவியம் அது பெருசா இருக்கு, குறைச்சலான குணங்கள் இருக்கிறதே குறைச்சலா இருக்கு, சின்னதா இருக்கு. அது எப்படி லோகத்துக்கு விருதமா ஒத்து கொள்வாய்? அதனால நான் அப்படி கல்பிக்கல சார் அப்படின்னு. குணங்கள் வளர்ந்தால் அதனுடைய சப்ஸ்டன்ஸ் பெரிதாகும், குணங்கள் குறைஞ்சால் சப்ஸ்டன்ஸ் சின்னதாயிடும் அப்படின்னு ஒத்துக்கலன்னா, அகல்பியமானேது உபசித்த அபசித்த குணத்துவே பரமாணுத்துவ சாமிய பிரசித்தையே. அவ எல்லா பரமாணும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னமே ஆனால், அவர் சர்வே ஏகைக குணா ஏவ கல்பேரன். அப்ப பிருதிவி பிரமாணவோ வாயு பிரமாணவோ ஆகாச ஜல பிரமாணவோ தேஜ பிரமாணவோ எல்லாத்துலயும் ஒவ்வொரு குணம் தான் இருக்கு. ஒவ்வொரு குணம் சிலதுல அஞ்சு குணம், சிலது நாலு குணம், சிலது மூணு குணம், இதெல்லாம் கிடையாது. எல்லா பிரமாணத்திலும் ஒவ்வொரு குணம் தான் இருக்கு அப்படிங்கிறடா கல்பேரன். தத்தக தேஜஸ் ஸ்பர்ஷ உபலப்தர் நசியார். அப்ப தேஜஸ்ல ரூபம்தான் குணம் இருக்கு, தொட்டா சுடப்படாது. பர்சஸ்ய உபலப்தியா நெருப்பு தொடணும், நீங்க தொட்டாலும் சுடப்படாது. சுடலேன்னா கைய வைப்பேன், உமா கைய எடுத்து அங்கே வைப்பேன். சுடலன்னு சொல்லுவேன் நெருப்ப, அது உருவம் தான் சார் இருக்கு, அதுல நெருப்பு இல்ல, நெருப்பு சுடலே போயிட அடாது. அதனால ஏய் சரி சதா தேஜஸ்வி பர்சஸ்ய உப அதான் சொல்றாரு. தேஜஸ்வி பர்சஸ்யா தேஜஸ் நெருப்பு கலர் தான் இருக்கு சார், வேற ஒரு குணம் இல்ல, ஒரு குணம் தான் இருக்கலாம்னா அப்ப ஸ்பர்சம் இருக்கப்படாது. அப்ப கையில வச்சா சொல்லப்படாது. அது அப்சு ரூப ஸ்பர்சையோ, ஜலத்துல ரூபமும் ஸ்பர்சமும் இருக்கப்படாது, சுவை மட்டும்தான் இருக்கணும். பிருத்திவியாம் ரூபரசான ரசரூபஸ்பர்சானாம், பூமியில ரசமோ ரூபமோ தொடுந்து தன்மையோ இருக்கப்படாது. காரண குணபூர்வகத்வா காரிய குணானாம், என்ன காரியத்துல குணங்கள் வரணவையானால் அந்தந்த காரணத்துல இருந்தா தான் வர முடியும். காரியத்துல இல்லைன்னா காரணத்துல இல்லைன்னு சொல்ல முடியும். இதுக்கு வம்பாக எல்லாம் எல்லாத்துக்கும் இருக்கு. சில சமயத்துல சில தோன்றது, சில தோணலை என்ன பண்றது. பூமியில நாலு குணங்களும் தோன்றது, வாயுலையும் நாலு குணம் இருக்கு பரமாணுல. ஆனா அதுல ஸ்பர்ஷ குணம் தான் தோன்றது, நீ எல்லாம் மறந்து இருக்கு அப்படிங்கிறியா. அத சர்வே சதுர்குணாயேவ கல்பேரன், எல்லாத்திலயும் நாலு குணங்கள் தான் இருக்குன்னு சொல்வேடையானால் தத்தோ அப்சபி கந்தர்ஷ உபலப்தியா. அப்ப என்ன ஆகும்னர், ஜலத்திலயும் நாலு குணம் இருக்கா இல்லையா? ஜலத்திலயும் வாசனை இருக்கட்டும், ஜலத்துல வாசனை இல்ல, அட இருக்கு சார் ரோஸ் வாட்டர்ல இருக்குன்னு. அது நீ கலந்ததுனால வந்துருக்குல வரல சார், வியாபாரம் இல்லை. அதோ அப்சபிகந்த உபலப்தியார் தேஜசு கந்தரசையோஹோ, நெருப்புலையும் வாசனை இருக்கு சுவை இருக்கு, வாயில போட்டுருவேன் நெருப்ப பத்திரம் அப்படின்னு. தேஜசு என்னாச்சு, கந்தரசையோஹோ வாயு கந்தரூபரசான தெய்வம் திருஷ்யதே, லோகத்தில் அப்படி காணப்படலையே. தஸ்மாதபி அனுபபன்ன பரமாணு காரணவாதா அப்படி யோஜனை பண்ணிய. லோகத்துல இருக்கா போல நான் சொல்றேன்னு சொன்னியே, நீ சொல்றதெல்லாம் லோகத்துக்கு விரோதமா தான் இருக்க. வேதாந்திய வச்ச அவனுக்கு கண்ணுக்கு தெரியாத ஏதோ பிரம்மம்னு ஒண்ணு இருக்கான். நீரும் பார்க்கல, உங்க தாத்தாவும் பார்க்கல, அவர் தாத்தாவும் பார்க்கல, வேதம் சொல்லிட்டு பிரம்மம் பிரம்மம்னு பஜன் பண்ணிட்டு இருக்கான். யாருக்கு சார் தெரியும் லோகத்துல இருக்கா போல ஒத்துக்கணும்னு? என்ன விஷயம்ல நீ என்னப்பா பண்ண, நீ சொன்னது எல்லாமும் லோகத்துல இந்த பக்கம் அந்த பக்கம் மாறிட்டே இருக்கே. விவகாரம் அட்லீஸ்ட் எனக்காவது வேதம் இருக்கு, உனக்கு ஒண்ணும் கிடையாது, மொழி போயிட சமுதிரத்தில். அதனால விவகாரம் ஒத்துக்காது, வேதம் சொன்னபடி ஒத்துக்கோ. அபரிக்கிரஹாச்ச அத்தியந்த மனபெய்சா. அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்ற கடைசி சூத்திரம் இந்த அதிகரணத்துல, உங்க நியாய மத்தம் இருக்கு இத யாரும் ஒத்துக்கல. மகான்கள் ஆச்சார செய்தால் மகர்ஷிகள் அவ யாரும் அத்தியந்த மனபேட்ச இத தொடவே படாது இந்த சாஸ்திரத்தை. ஏண்டனர் அபரிக்கிரஹாது, நம்ம எதை ஒத்துக்கணும்? மகர்ஷிகளா இருக்கிறவா, சதாச்சார சம்பன்னாளா இருக்கிறவா, சர்வதா சர்வ காலமும் நல்ல வழியிலே இருக்க மகான்கள், அவ போன பாதையில நம்ம போகணும். புதுசா இது இருக்கு இது நல்லா இருக்குன்னு வச்சிருந்தாலே என்னைக்காவது விழுந்துருவேன். கிராமாந்தரத்துல வயலுக்கு பக்கத்திலேயே வரிசையாக நடப்பாதேன்னு ஒண்ணு இருக்கும், அதுலதான் நடக்கணும். நான் இங்க இருந்து அங்க இருக்க கிராஸா போறது, இவன் பைத்தாகரஸ் தீரம் படிச்சிருக்கான், ஹைபாட்டிஸ்ல போன கிட்டையா போயிடலான்ட்டு நடுவில் வயல்ல இந்த இங்கிருந்து அங்க போனான். நடுவுல வேண்டாம் சொன்ன கேளு, எப்படி பண்ண அது தூர எட்டி எட்டையும் போகணும், நான் இப்படியே கிராஸா போயிடுறேன். உள்ள இறங்கினா நாலடி வச்சான் பாம்பு கடிச்சிருக்கு, வயலுக்குள்ள பாம்பு இருக்குன்னு தெரியாது இவருக்கு. சொன்ன கேட்கணும்னு பெரியா போன பல மகான் மகாஜன ஏன கதஸ்தபந்தா, மகான்கள் எந்த வழியில போயிருக்காளோ அந்த வழியில போகணும். யாராவது பழைய ஆச்சாரியால் யாராவது கௌதம வசிஷ்டர் வாமதேவர் இப்படிப்பட்ட மகாஜனங்கள் யாராவது உங்க நியாய மத்தத்தை எடுத்துட்டு இருக்காளா, தன் வாழ்க்கையில பேசறது பேசலாம். ஹிந்து பேப்பர் படிக்கல நீங்க, உபயோகம் இல்லாம, ஆனா அதுதான் பண்ணலாம். ஆனா வாழ்க்கையில எடுத்துட்டு இருக்காளா, எப்ப எடுத்துக்கலையோ அத வழி எடுத்துக்காது. அபரிக்கிரஹாச்ச, பெரியோர்களை அதை கொள்ளாத்தனால் அத்தியந்த மனபேட்சா, அதை எட்டி வைக்கணும். அது ஆர்குமெண்ட்டுக்கு உபயோகப்படுமே தவிர வாழ்க்கையில நம்ம அனுஷ்டானத்துக்கு உபயோகப்படாது அப்படின்னு ஒரு பெரிய சூத்திரம். இதுக்கு பாஷ்யம் நம்ம நிறைய இருக்கு, நான் இந்த கிளாஸ் ஆகும் விசேஷமா. ஆனா நமக்கு தெரியணும், நம்ம சாஸ்திரங்கள் இருந்தா சாஸ்திரங்கள் எதுக்கு வந்தது, அனலைஸ் பண்றதுக்கு தக்க சாஸ்திரம், அனுஷ்டானத்துக்கு இல்ல. அனுஷ்டானத்துக்கு அத்தியனம் பண்ணி தினந்தோறும் நீங்க அதை பத்தி சிந்தனம் பண்றதுக்கு இது அத்தியாத்ம வித்யா வித்யானாம், இந்த வேதாந்த வித்யா தான் அப்படிங்கறத அடுத்ததாக சொல்ல போற. இது இன்னைக்கு